السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا تحل الصدقة لغني ولا لذي مرة سوي صدق النبي صلى الله عليه وسلم சர்வ புகழும் சர்வ வல்லமையும் படைத்து இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு ஹுத்துபா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் மிக கவனமாக நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான், வினாடிக்கு வினாடி அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை அங்கி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவன் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக அவனுக்கு தேவையான சகலவிதமான வளங்களையும் படைத்திருக்கிறான். பூமியை படைத்திருக்கிறான், காற்றை படைத்திருக்கிறான், நெருப்பை படைத்திருக்கிறான், சூரியனை படைத்திருக்கிறான். இப்படியாக இந்த உலகத்திலே இருக்கின்ற கோடான கோடி வளங்களையெல்லாம் அவன் படைத்திருப்பது இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. இந்த மனிதனுக்கு இவற்றையெல்லாம் படைத்து கொடுத்து அல்லாஹு தஆலா அவற்றையெல்லாம் வசப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான், கட்டுப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான். அவன்தான் உங்களுக்கு இவற்றையெல்லாம் வசப்படுத்தியும் தந்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த வளங்களை வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த உலகத்திலே உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், தேட வேண்டும், பொருள் முயற்சிகளிலே அவன் ஈடுபட வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த அல்லாஹு தஆலா தான் இந்த பூமியை உங்களுக்கு மிகவும் இலகுபடுத்தி தந்திருக்கிறான், வசப்படுத்தி தந்திருக்கிறான். எப்படி ஒரு மாடு அதனை கறப்பவருக்கு முன்னால் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்குமோ அதே போன்றுதான் இந்த பூமியானது நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த விரும்புகின்றோமோ அப்படியெல்லாம் பயன்படுத்துவதற்கு தன்னை அனுமதித்த நிலையில் இருக்கிறது. அப்படியான ஒரு நிலையிலே தான் இந்த பூமியை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த பூமி எங்கும் பறந்து சென்று அதனுடைய சகலவிதமான பாகங்களுக்கும் நடந்து சென்று அந்த அல்லாஹு தஆலாவுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த பூமியை உங்களுக்கு மிகவும் இலகுபடுத்தி தந்திருக்கிறான். எனவே அந்த பூமியின் சகல பக்கங்களுக்கும் நீங்கள் நடந்து சென்று அல்லாஹு தஆலாவுடைய ரிசுக்குகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அடிப்படையான பல தேவைகள் இருக்கின்றன. நாங்கள் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், எமது நோய்க்கு நாங்கள் மருந்து செய்ய வேண்டும். இப்படி மனிதனுடைய அடிப்படையான பல தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை எல்லாம் மனிதன் நிறைவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அவன் உழைக்க வேண்டும், அவன் பொருள் தேட வேண்டும், அவன் கஷ்டப்பட வேண்டும். ஏனே எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி எங்கும் பறந்து சென்று நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய ரிசுக்கை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா அவன் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கும் ஜீவனோபாயத்தை தருவதற்கும் மிகப்பெரிய சக்தி உள்ளவன். இருந்தாலும் எங்களுடைய முயற்சியை அவன் எதிர்பார்க்கிறான். நாங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். எங்களுடைய முயற்சி இருந்தால்தான் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் எங்களுக்கு கிடைக்கும். எனவேதான் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் பூமி எங்கும் பறந்து சென்று பூமியின் பல பாகங்களுக்கும் சென்று அல்லாஹு தஆலாவுடைய சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அல்லது பள்ளி வாயிலுக்குள் இருந்து கொண்டு ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு சாப்பாடு தருவாயாக அல்லது ஜீவனோ பாயம் தருவாயாக என்று கேட்க கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் எப்படி நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், நாங்கள் சபபுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இது அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவேதான் முஹாஜிர்களை பார்க்கிறோம், அன்சாரிங்களை பார்க்கிறோம். முஹாஜிர்கள் என்றால் யார்? மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்த அந்த ஏழை சஹாபாக்கள். அவர்களை வரவேற்றவர்கள் தான் மதீனாவிலே இருந்த அன்சாரிங்கள் எனப்படக்கூடியவர்கள். இந்த முஹாஜிர்கள் என்ன தொழிலை செய்தார்கள்? அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். வியாபாரம் தான் அவர்களுடைய தொழிலாக இருந்தது. ஆனால் அன்சாரிங்கள் எனப்படக்கூடிய மதீனத்து மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், பயிர் பச்சைகளை விளைவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களில் யாரும் மற்றவர்களிலே தங்கி இருப்பவர்களாகவோ மற்றவர்களிடத்திலே கை நீட்டுபவர்களாகவோ தங்களுடைய நிலையை தாழ்த்திக் கொள்பவர்களாகவோ இருக்கவில்லை. எனவேதான் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்த நேரத்திலே ஸஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய சொத்துக்களிலே இருந்து அரைவாசியை உங்களுக்கு நான் தரப்போகிறேன், என்னுடைய வீட்டிலிருந்து அரைவாசியை தரப்போகிறேன், எனது இரண்டு மனைவியரில் ஒரு மனைவியரை தலாக் சொல்லிவிட்டு உங்களுக்கு திருமணம் முடித்து தரப்போகின்றேன் என்று ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். ஏன்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கொள்கையோடு வந்திருக்கிறார்கள். ஈமானுக்காக வேண்டி அவர்கள் நிலத்தை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சகல சொத்துக்களையும் மக்காவிலே விட்டுவிட்டு தான் வந்திருக்கிறார்கள். எனவேதான் ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கிலே தன்னுடைய சொத்துக்களில் அரைவாசியை கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். அந்த நேரத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வாசகம் மிக முக்கியமானது. அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆம், நீங்கள் தருகின்ற அரைவாசி சொத்தையும் அப்படியே நான் எடுத்துக்கொண்டு நான் எனது வீட்டிலே சோம்பேறியாக இருந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்க போகின்றேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக வா அஹ்லி, அல்லாஹு தஆலா உங்களுடைய பணத்திலும் உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, வதாரிக் உங்களுடைய வீடு விஷயத்திலும் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, இன்னமா அனம்ரவும் தாஜிரும் ஃபதுல்லூனி அலசூக், நிச்சயமாக நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேன், எனக்கு சந்தையை காட்டி தாருங்கள், நான் அங்கு சென்று வியாபாரம் செய்வதற்கு என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருந்தும் கூட அந்த உதவியை கூட அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு விருப்பப்படவில்லை. காரணம், மற்றவர்களுடைய தயவிலே நாங்கள் வாழக்கூடாது, மற்றவர்களிலே நாங்கள் தங்கி இருக்கக்கூடாது, நாங்கள் எங்களுடைய சொந்த காலிலே எழும்பி நிற்க வேண்டும், நாங்கள் உழைக்க வேண்டும், எமது உடம்பை அசைத்து நாங்கள் பொருள் தேட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கொள்கையிலே அவர்கள் இருந்ததன் காரணமாக எங்களுக்கு சந்தையை காட்டி தாருங்கள், நாங்கள் சென்று வியாபாரம் செய்ய போகின்றோம் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே உலகத்திலே மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மற்றவர்களை எதிர்பார்க்க கூடாது, மற்றவர்களிலே தங்கி இருக்கக்கூடாது, மற்றவர்களிடத்திலே கை நீட்டக்கூடாது, எப்போதும் சுயமரியாதை அவர் எடுக்க வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் யதுல் உலியா கைரும் மினல் யதி சுஃப்லா, நிச்சயமாக உயர்ந்த கரம், கொடுக்கக்கூடிய கரம் இருக்கிறதே, கை இருக்கிறதே, அது எடுக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கரத்தை விடவும் கையை விடவும் சிறந்தது என்று சொல்லி காட்டினார்கள். எடுக்கின்ற கரம் கொடுக்கின்ற கரத்தை விடவும் தாழ்ந்த நிலையிலே தான் இருக்கிறது, ஆனால் கொடுக்கின்ற கரம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு வாரி வழங்குகின்ற அந்த கை இருக்கிறது, அது உயர்ந்த நிலையிலே இருக்கிறது என்ற கருத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, நாம் உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், வியர்வை சிந்த வேண்டும், எங்களால் ஆன சகல காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்து தனது ஜீவனோபாயத்தை கழித்திருக்கிறார்கள். சகலவிதமான நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். நபிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான தொழிலை ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, மற்றவர்களிடத்திலே கை நீட்டுபவர்களாக, மற்றவர்களை தங்கியிருப்பவர்களாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், அந்த மனிதனுடைய முகத்திலே எந்த விதமான இறைச்சியும் சதையும் இருக்க மாட்டாது. அதற்கான காரணம் என்ன? அவன் பிச்சை வாங்குபவனாக உலகத்திலே இருந்தான், மற்றவர்களிடத்திலே கை நீட்டுபவனாக இருந்தான். அதன் காரணமாக அவனுடைய முகத்தில் இருந்து சதைகள் எடுபட்டு எலும்பும் தோலுமாக மாத்திரம்தான் அவன் இருப்பான் என்ற கருத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, மனிதர்கள் கௌரவமானவர்களாக இருக்க வேண்டுமா? அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா? அவர்களுடைய அடிப்படையான அம்சங்கள் அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டுமா? அவர்கள் சொந்த காலிலே எழும்பி நிற்க வேண்டும், மற்றவர்களிலே தங்கி இருக்கக்கூடாது, பிச்சை வாங்குகின்ற அளவுக்கு போகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், பொருள் தேட வேண்டும், எங்களால் ஆன சகல காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களும், அல் அஷரத்துல் முபஷரா பில் ஜன்னா என்று நாங்கள் சொல்கிறோம், அவர்கள் 10 பேரும் பணக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி சுவர்க்கம் போகவில்லை, மாறாக அவர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்த அந்த சொத்து செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கும் தனவந்தர்களாக, பரோபகாரிகளாக, விரிந்த உள்ளம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே இந்த வறுமை நிலையிலிருந்து ஒரு மனிதன் மீட்டெடுக்க வேண்டும் தன்னை. எதன் மூலமாக? உழைப்பின் மூலமாக, அந்த கஷ்டப்படுவதன் மூலமாக. ஆனாலும் சகோதரர்களே, இந்த வறுமை இருக்கிறது, இந்த கஷ்டம் இருக்கிறது, அது பயங்கரமானது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. வறுமையில் ஒரு மனிதன் இருக்கக்கூடாது, கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தொழுததற்கு பின்னால் ஒரு துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும் உதவி தேடுகின்றேன், எனக்கு காரணமானம் தருவாயாக. குஃப்ர் என்றால் என்ன? அல்லாஹு தஆலாவை நிராகரிப்பதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். ஃபக்ர் என்றால் என்ன? ஏழ்மை, என்னிடத்திலே ஏழ்மை வந்துவிடாமல் நீ என்னை பாதுகாப்பாயாக என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். ஏன் அவர்கள் பாதுகாப்பு தேட வேண்டும்? எனக்கு குஃபரும் வேண்டாம், எனக்கு ஏழ்மையும் வேண்டாம் என்று இரண்டையும் ஒரு சேர சேர்த்துத்தான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு வறுமை வருமாக இருந்தால், கஷ்டம் வருமாக இருந்தால், துன்பம் வருமாக இருந்தால், அவனுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்போக்கள் வாழ்க்கையில் வரும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை நன்கு விளங்கி இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் கினா வல் அஃபாஃப், நிச்சயமாக நான் உன்னிடத்திலே பத்தினித்தனத்தை, மற்றவர்களிடத்திலே கையேந்தாத ஒரு தனத்தை உன்னிடத்திலே எதிர்பார்க்கின்றேன். செல்வ சீமானாக நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் வேண்டுதல் விடுக்கின்றேன் என்று அடிக்கடி துஆ செய்வார்கள். ஏன், அவர்களுக்கு தெரியும், வறுமையோடு ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால், கஷ்டத்தோடு துன்பத்தோடு ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால், அதனுடைய பாதகமான விளைவுகளை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால் தான் அடிக்கடி அப்படியான ஒரு துஆவை அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நாங்களும் அந்த துஆவை கேட்க வேண்டும் மாத்திரமல்ல, அப்படியான ஒரு நிலையிலிருந்து எம்மை விடுவித்துக் கொள்வதற்கான சகல முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபட வேண்டி இருக்கிறது. ஒரு தடவை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல இதா கரிம ஹத்தத ஃகதப் வவஅத ஃஅஹலஃப். ஒரு மனிதன் கடனாளியாக மாறிவிடுவானாக இருந்தால், கடனாளி என்றால் என்ன, அவன் வறுமையில் இருக்கிறான், மற்றவர்களிடமிருந்து பணத்தை எடுத்திருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் மாறிவிடுவானாக இருந்தால், நிச்சயமாக அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான் என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு கடனாளி, கடன் பட்டவன் நெஞ்சம் என்று தமிழிலே சொல்லுவார்கள். தான் யாரிடத்திலிருந்து கடன் எடுத்திருக்கின்றானோ அவர்களை காணுகின்ற பொழுது அவன் ஒளிந்து ஒளிந்து ஓடுவான், அவனுக்கு கூச்சம் ஏற்படும், அவனுக்கு வெட்கம் ஏற்படும். காரணம் என்ன, நான் அவனுக்கு முன்னால் எப்படி நான் முகம் கொடுப்பது, எனக்கு அவனுடைய கடனை அடைப்பதற்கு தைரியம் இல்லையே என்ற அந்த மனோநிலையின் காரணமாக அந்த மனிதன் அப்படியாக நாணிக்கோணி போகின்றான். கடன் எடுப்பதற்கான காரணம் என்ன, வறுமை. எனவே வறுமை வந்துவிடுமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய அகலாக்குகள், அவனுடைய பண்பாடுகள் பாதிக்கப்பட்டு விடும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலே ஏன் குழந்தைகளை அந்த மக்கள், பெண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தார்கள் என்றால், அதற்கு குர்ஆனிலே பதில் இருக்கிறது. லா தக்துலு அவுலாதக்கும் கஷ்யத இம்லா. மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பஞ்சத்திற்கு பசிக்கு பயந்து கொலை செய்ய வேண்டாம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் ஜாஹிலியா கால மக்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை கொலை செய்தார்கள் என்றால் வறுமை வந்து விடுமோ என்ற பயம், அந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தின் சுமைகளை சுமக்க வேண்டுமே என்ற அந்த அச்சத்தின் காரணமாக அவர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை கொலை செய்தார்கள் என்று குர்ஆன் தான் சொல்லி காட்டுகிறது. வறுமை ஒரு மனிதனை தனது பிள்ளைகளை கூட கொலை செய்வதற்கு தூண்டிவிடும், பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதனை தூண்டிவிடும், குஃபரிலே ஷிர்கிலே ஈடுபடுவதற்கு ஒரு மனிதனுக்கு பின்புலமாக தூண்டுதலாக அமைந்துவிடும் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வறுமையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். வறுமை வந்துவிட்டால் ஈமான் பாதிக்கப்படும், ஒரு மனிதனுடைய அகலாக்குகள் பண்பாடுகள் பாதிக்கப்படும், ஒரு மனிதனுடைய கல்வி பாதிக்கப்படும், ஒரு மனிதனுடைய சுகாதாரம் பாதிக்கப்படும், அவனுடைய உடல்நிலையிலே ஒரு மந்த போஷணை ஏற்படும். இப்படி ஒரு விஷச்சக்கரமாகவே அது மாறிக்கொண்டிருக்கும். இன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உலகத்திலே ஒரு நாளைக்கு ஐக்கிய நாடுகள் தாபன அறிக்கையின்படி பார்க்கின்ற பொழுது, ஒரு நாளைக்கு பசியின் காரணமாக, பட்டினியின் காரணமாக 25,000 பேர் உயிரை விட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, குடிப்பதற்கு உரிய பானம் கிடையாது. அப்படி பார்த்தால் ஒரு நாளைக்கு 3.5 செகண்டுக்கு ஒரு மனிதன் பசியின் காரணமாக, பட்டினியின் காரணமாக உலகத்திலே இறந்து கொண்டிருக்கிறான் என்று அந்த அறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது. பசி வந்துவிட்டால் பத்தும் பறக்கும் என்று சொல்வார்களே, அந்த அளவு தூரம் அந்த பட்டினியும் பசியும் ஒரு மனிதன் தன்னையே மறந்து விடுவதற்கு, தற்கொலை செய்வதற்கு, அல்லது பயங்கரமான குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு அவனுக்கு அது காரணமாக அமைந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அந்த வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. எனவே நாம் அந்த வறுமையை போக்குவதற்கு ஏழுமான வரைக்கும் எங்களாலான முயற்சிகளை எடுத்துவிட்டுத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சீமான் தனத்தை கேட்கின்றேன், அஸ்அலுக்கல் கினா வல் அஃபாஃப், உன்னிடத்திலே நான் பத்தினித்தனத்தை, அந்த செல்வாக்கான தனத்தை உன்னிடத்திலே கேட்கின்றேன், மற்றவர்களிடத்திலே தேவையற்றவனாக என்னை ஆக்கிவிடுவாயாக என்று துவா கேட்க வேண்டும். எங்களால் ஆன சகல காரியங்களையும் செய்துவிட்டுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் ஜகாத்திலிருந்தும் சதக்காவிலிருந்தும் தனக்கு பங்கெடுத்துக்கின்றது கிடையாது. அவர்களுடைய குடும்பத்துக்கும் அதனை அவர்கள் தடை செய்து வைத்திருந்தார்கள். காரணம், மற்றவர்களிலே நாங்கள் தங்கி இருக்கக்கூடாது, சொந்த உழைப்பில் தான் நாங்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் ஆழமாக விளங்கி வைத்திருந்தார்கள். எனவே சகோதரர்களே, வறுமை என்பது பயங்கரமானது என்ற அம்சத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இரண்டாவது, அந்த வறுமையை போக்குவதற்கு எங்களால் ஆன சகல காரியங்களிலும் நாங்கள் ஈடுபட வேண்டி இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான். இந்த ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுடைய வியாபார தலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் பள்ளிக்கு விரைந்து வாருங்கள். வைதா நூதியலு ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா. இந்த ஜும்மாவுடைய தினத்திலே தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள் என்று குர்ஆன் சொன்னது. ஆனால் தொழுது விட்டு பள்ளிக்குள் இருங்கள் என்று தொடர்ந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லவில்லை. ஃபைதா குலியத்தி ஸலாத் ஃபன்தஷிரூ ஃபில் அர்த் வப்தகூ மின் ஃபத்லில்லா. தொழுகை முடிவடைந்து விட்டால் பூமி எங்கும் பறந்து சென்று அல்லாஹு தஆலாவுடைய அருளை தேடுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தொழுகை எப்படி முக்கியமோ அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொருளும் முக்கியம். அவனுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்பதனால் தொழுது முடிந்து விட்டால் உடனடியாக சந்தையை நோக்கி செல்ல வேண்டும் என்று குர்ஆன் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே ஆத்மீகமும் முக்கியம், எங்களுடைய பொருளாதாரம் லௌகீகமும் முக்கியம் என்ற கருத்து அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும், ஆன்மீகத்தை அவனுடைய பக்கத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும் என்பது போலவே அவன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் ஸ்திரமானதாக வைத்துக் கொள்வதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த இரண்டு விஷயங்களும் மிக முக்கியமானது. வறுமை என்பது கொடூரமானது என்ற முதலாவது அம்சம், இரண்டாவது வறுமையை போக்குவதற்கு ஏழுமான வரைக்கும் குறைப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னால் ஆன சகல காரியங்களையும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன், இதிலே பரக்கத்து செய்வாயாக, இதிலே நீ அபிவிருத்தியை தருவாயாக என்று கேட்பது எப்போதும் எங்களால் ஆன சகல காரியங்களையும் செய்துவிட்டதற்கு பின்னால் ஒட்டகத்தை கட்டவும் வேண்டும், அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலாவில் தவக்குல் வைக்கவும் வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இது இப்படி இருக்க வறுமை என்பது கஷ்டமானது, மனிதர்கள் உழைக்க வேண்டும், மற்றவர்களிலே தங்கியிருக்கக்கூடாது, பிச்சை வாங்கக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் சொன்னது போலவே இன்னும் ஒரு விஷயத்தையும் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். சமூகத்திலே இருக்கின்ற சிலர் இருப்பார்கள், அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தொழில் செய்வது கஷ்டமாக இருக்கும். அவர்கள் பல காரணங்களுக்காக வேண்டி தொழில் செய்யாத முடியாத நிலையில் இருப்பார்கள். சுய தேவைகளை பூரணமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள். ஒன்றின் நோயாளிகளாக இருப்பார்கள், நிரந்தர நோயாளிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை தாமாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் பலம் சக்தி இருக்க மாட்டாது. சில நேரங்களில் அவர்களில் பெண்கள் விதவைகளாக இருப்பார்கள், சில பிள்ளைகள் அனாதைகளாக மாறிவிடுவார்கள், சிலர் அங்கவீனர்களாக இருப்பார்கள், குருடர்களாக, செவிடர்களாக, கால் நடக்க முடியாதவர்களாக, மற்றும் உண்டான அங்கவீனர்களாக மாறிவிடுவார்கள். சிலர் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்படியானவர்கள் சமூகத்திலே இருப்பதனை யாரும் முழுமையாக மறுத்துவிட முடியாது. சமூகத்திலே இருக்கின்ற எல்லோரும் சுகதேகிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. எல்லோரும் நல்ல புத்திசாதுரியமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. மந்த புத்திக்காரர்கள் இருப்பார்கள், பைத்தியக்காரர்கள் இருப்பார்கள், ஏன் நல்ல உடல் வளமை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனாலும் ஒரு தொழிலிலே ஈடுபடக்கூடிய அளவுக்கு மூலதனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், அறிவு திறமை இல்லாதவர்களாக இருப்பார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே அப்படியான மக்களை இனம் காண வேண்டும். அஸ்ஸாயில் வல் மஹ்ரூம் என்ற குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். சில மக்கள் தங்களுடைய தேவைகளை முறையிட்டு கொண்டு வருவார்கள், இன்னும் சில மக்கள் இருப்பார்கள், அவர்கள் தங்களுடைய தேவைகளை முறையிடுவதற்கு வெட்கப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள். தங்களை மற்றவர்களுக்கு முன்னால் நிறுத்தி தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் முறையிடுவதற்கு அவர்களுக்கு வெட்கமாக கூச்சமாக இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களும் சமுதாயத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா நன்கு விளங்கி இருக்கிறான் என்ற வகையிலேதான் அவன் குர்ஆனிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு இவர்களுக்கு ஜகாத்து கொடுங்கள், இவர்களுக்கு சதகா கொடுங்கள், இவர்களுக்கு இதற்கும் அப்பால் உதவிகள் தேவைப்படுமா அவற்றையெல்லாம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே மூணாவது விஷயத்தை விளங்கிக் கொள்வோம். முதலாவது விஷயம் என்ன? வறுமை கொடூரமானது. இரண்டாவது, வறுமையை போக்குவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தொழில் செய்ய வேண்டும். மூன்றாவது, சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு தொழில் செய்வதற்கான சக்தியோ ஆற்றலோ இருக்க மாட்டாது, நோய், அங்கவீனம், சந்தர்ப்பமின்மை, இப்படிப்பட்ட பல காரணங்களால் அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். எனவே என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்களோ, செல்வந்தர்களாக சீமான்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய பணத்தை, சொத்து செல்வங்களை இப்படிப்பட்ட கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே வறுமையை போக்குவதற்கு தொழில் செய்யுங்கள் என்று சொன்ன அல்லாஹு தஆலா கஷ்டப்படுபவர்கள், அஸ்ஸாயில் வல் மஹ்ரூம், கஷ்டப்படுபவர்கள் இருப்பார்கள், தேவையை முறையிடுபவர்கள் இருப்பார்கள், முறையிடுவதற்கு தயங்குபவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்றும் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. وفي اموالهم حق للسائل والمحروم அந்த பணக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய சொத்து செல்வங்களிலே கேட்டு வருபவர்களுக்கும் கேட்டு வருவதற்கு தயங்குபவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு நாங்கள் தந்து இந்த சொத்து செல்வங்களை தந்திருக்கிறோம், அவற்றிலே பொறுப்புதாரிகளாக உங்களை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம், அந்த சொத்து செல்வங்களிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அன்ஃபிகூ மிம்மா ஜஅலக்கும் முஸ்தஃலஃபீன ஃபீஹி, உங்களை நாங்கள் எந்த சொத்து செல்வங்களிலே பொறுப்புதாரிகளாக மாற்றியிருக்கின்றோமோ அவற்றிலிருந்து நீங்கள் அவர்களுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, ஜகாத் என்ற அந்த மிகப்பெரிய இஸ்லாத்தின் தூணை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ஐந்து தூண்களில் ஒன்றின் மீது, ஐந்து தூண்களின் மீதான இஸ்லாம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஈமான் ஒரு அடிப்படையான தூண், தொழுகை என்பது ஒரு அடிப்படையான தூண், ஜகாத் அதே போன்று நோன்பு, ஹஜ் என்றெல்லாம் ஐந்து தூண்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு தூணாக இருப்பது ஜகாத். அந்த ஜகாத்தை யார் கொடுக்க மறுக்கின்றானோ அவன் காவிராகிவிட்டான். யார் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்காமல் இந்த உலகத்திலே இருந்து மரணிக்கின்றானோ அவன் நிச்சயமாக நாளை மறுமையிலே அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் சூடு காட்டப்பட்டு அவை அவனுடைய நெற்றியிலும் அவனுடைய விலாப்புறத்திலும் ஒட்டிக்கொள்ளப்படும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஜகாத்தை யார் மறுக்கின்றார்களோ, நாம் தொழுவோம், நாங்கள் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை கிடையாது என்று இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மல்லம் யுஸக்கி ஃபலா ஸலாத்த லஹு, யார் ஜகாத்து கொடுக்கவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தொழுகைக்கு இருக்கின்ற அதே முக்கியத்துவம் ஜகாத்துக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் விரும்பக்கூடிய பொருள்களிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரைக்கும் நீங்கள் நன்மையை பூரணமாக அடைந்து கொள்ள முடியாது என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஏழை எளியவர்களுடைய கதவுகளை தட்ட வேண்டும், கஷ்டப்படுபவர்களுடைய கஷ்டங்களை நாங்கள் உணர வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 25,000 பேர் உலகத்திலே பசியின் காரணமாக, பட்டினியின் காரணமாக இறக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்று சிந்தித்து பாருங்கள். இந்த புது வருட கொண்டாட்டங்கள் 2014 நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிரியாவிலே பயங்கரமாக குண்டு வீசப்படுகிறது. உலகத்திலே இந்த தடவை துபாயிலே நடந்த இந்த வான வேடிக்கையின் பொழுது, கடந்த வருடம் குவைத்திலே நடந்த வான வேடிக்கை உலக சாதனையாக கருதப்பட்டு இந்த வருடம் இந்த துபாயிலே செய்யப்பட்ட சுமார் 4 மில்லியனுக்கும் அதிகமான டாலர்கள் பெருமதியான பட்டாசுகள் கொளுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். உலக சாதனை நிலைநாட்டி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இவர்களுக்கு கொடுத்த இந்த சொத்து, இந்த செல்வம் இந்த ஏழை மனிதர்களுக்கு போய் சேர வேண்டி இருக்கிறது. சேராமல் அவற்றை வைத்துக் கொண்டு வீண்வரையும் செய்கின்றார்கள், அவற்றை வைத்துக் கொண்டு உலகத்திலே படாடாகமாகவும் டாம்பீகமாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்றால் இவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எவ்வளவு பயங்கரமாக தண்டிப்பான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவனுடைய பசியை உணரக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய தேவையை உணரக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாம் இல்லாத போது, நாம் ஒரு முஸ்லீமாக இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, நாம் ஒரு மனிதனாக கூட இருக்க மாட்டோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் எப்படி ஒரு வீட்டிலே சுகண்டியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அதே போன்றுதான் எனது சகோதரனும் விரும்புவான். என்னுடைய பிள்ளை சப்பாத்து போட்டுக்கொண்டு பாடசாலைக்கு போக வேண்டுமே, அருமையாக உடுத்துக்கொண்டு போக வேண்டுமே என்று நான் விரும்புகின்றேனோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் விரும்புவான். நான் ஒரு குடிசையிலே வாழ்வதை விரும்ப மாட்டேன், ஒரு சேரியிலே வாழ்வதை விரும்ப மாட்டேன் என்றால் எனது சகோதரனும் ஒரு சேரியிலே, ஒரு குடிசையிலே வாழ்வதை நான் விரும்பக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப மா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதையே தனது சகோதரனுக்கும் விரும்பும் வரைக்கும் உங்களில் யாரும் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் சுகண்டியாக வாழ்கிறேன், நான் தாம்பிகமாக வாழ்கிறேன், எனது பிரச்சனையும் என்னமாக நான் இருக்கின்றேன், எனது குடும்பத்தை மாத்திரம் நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றால் எனக்கு ஈமான் கிடையாது என்ற கருத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எத்தனை பேர் தங்களுடைய வீடுகளுக்குள் அவதிப்பட்டுக் கொண்டு வாழ்கிறார்கள், எத்தனை பேருக்கு அவர்களுடைய கழிவறைகள் இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பலர் ஒரு குடும்பத்துக்கு பல வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வீடுகளிலே சோஃபாக்களை வாங்கி வாங்கி போட்டுக்கொண்டு அழகு பார்க்கிறார்கள். ஒரு வாகனம் போதாது என்று பல வாகனங்களை எடுத்துக்கொண்டு உலகத்திலே தாம்பீகம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சிந்திக்க வேண்டும், வருகின்ற பொழுது நிர்வாணமாகத்தான் வந்தார்கள், இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுதும் நிர்வாணமாகத்தான் போவார்கள். ஏதோ மரியாதைக்காக வேண்டிய ஒரு வெள்ளை துணியை சுத்தி அவரை இந்த உலகத்தை விட்டு அனுப்புவார்கள். உழைத்த எதுவும் இந்த உலகத்திலே மிஞ்ச போவதில்லை, கொடுத்தது மாத்திரம்தான் மிஞ்சும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் வைத்துக் கொண்டு பெருமை அடிக்கின்ற இந்த பணம், இந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் நாம் திரட்டியதல்ல, உலகத்திலே வளங்களை தந்தவன் அல்லாஹ். இவற்றை திருத்து இவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்கான சக்தியையும் ஆற்றலையும் அறிவையும் தந்தவன் அல்லாஹ். அவன் எதிர்பார்க்கின்றான் ஏழைகளை கவனிக்க வேண்டும் என்று, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று, அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். யாரெல்லாம் சுயநலமாக இருக்கின்றானோ அவனுக்கு ஈமான் கிடையாது என்ற கருத்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அய்யுமா உர்சத்தின் அஸ்பஹ ஃபீஹிம் இம்ரான் ஜாயஅன் ஃபக்கத் பரியத் மின்ஹும் ரிம்மத்துல்லாஹ். எந்த ஒரு பிரதேசத்திலே, ஒரு சிறு பிரதேசத்திலே ஒரு மனிதன் பசியோடு காலை வேளையை அடைகின்றானோ, அவனுக்கு இரவு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, காலையிலே பசியோடு தான் அவன் அந்த காலை வேளையை அடைகின்றான் என்றால், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைவருடைய பாதுகாப்பில் இருந்தும் அல்லாஹு தஆலா விலகிக்கொண்டான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எடுபட்டு போய்விடும் யாருக்கு, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் பசியாளியாக மாறிவிட்டால், அவனுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாவிட்டால். சுபஹானல்லாஹ், சில மனிதர்கள் இரண்டு மூன்று நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள், தொழில் இல்லை என்ற காரணத்தினால், வருமானம் இல்லை என்ற காரணத்தினால், நோயாளிகள் என்ற காரணத்தினால், அங்கவீனர்கள் என்ற காரணத்தினால். எமக்கெல்லாம் தரப்பட்டிருப்பது அப்படி அல்ல, நாம் வசதியோடு இருக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் நாங்கள் சோட்டேஜ் சாப்பிடுகின்றோம், எத்தனை பிஸ்கட்டுகளை சாப்பிடுகின்றோம், எத்தனை கட்லட்டுகளையும் எத்தனை ரோல்ஸுகளையும் ஒரு நாளைக்கு மூன்று வேளைக்கும் அப்பால் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பசியால் பட்டினியால் மூன்றரை செகண்டுக்கு ஒரு மனிதன் இறந்து கொண்டிருக்கிறான் என்றால், இந்த சொத்துக்களுக்கும் செல்வங்களுக்கும் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம் உழைக்கின்ற சொத்துக்களும் செல்வங்களும் அல்லாஹு தஆலாவால் அதாவது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால், நிச்சயமாக நாங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும், சதகா கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம் கிராமங்களிலும் ஜகாத்துடைய கமிட்டிகள் இருந்து சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பிரதேசத்துக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பரக்கத்துக்களை கொட்டி கொண்டிருக்கிறான் என்று கண்ணால் சென்று பாருங்கள். காரணம் என்ன? ஜகாத் ஹயாத்தாக்கப்படுகிறது. எந்த ஊரிலே கஞ்சர்கள் அதிகரித்து விட்டார்களோ, மற்றவர்கள் மீது இரக்கமில்லாத இந்த பணக்காரர்களுடைய தொகை அதிகரித்து விட்டதோ, அந்த ஊரின் மீது அல்லாஹு தஆலா தன்னுடைய அனாபை அனுப்புவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஈவிரக்கமில்லாத பணக்காரர்கள், தாம் மாத்திரம்தான் எமது சொத்துக்களுக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய அவர்கள், அவர்கள் சிந்திக்கட்டும், நான் போகின்ற பொழுது எனக்கு என்னுடைய வாகனத்தை எனக்கு தருவார்களா, என்னுடைய வீட்டை தருவார்களா, நான் மௌத்தாகின்ற பொழுது குறைந்தது ஒரு ஹேண்ட் போனையாவது எனது மக்பராவுக்குள் கபருக்குள் வைத்து விட வேண்டும் என்று எனது பிள்ளைகள் யோசிப்பார்களா? யோசிக்கவே மாட்டார்கள். அவர் தனியாகத்தான் போக வேண்டும், கபருக்குள் இருந்து கொண்டு நிம்மதி அடைய வேண்டுமா? அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி, சதக்கத்துன் ஜாரியா, நீண்ட தர்மம், அவர் விட்டு விட்டு போகின்ற தர்மம் அவருக்கு நீண்ட தர்மமாக இருக்கும். அவர் யாருக்கெல்லாம் கொடுத்தாரோ அவர்கள் கேட்கின்ற அந்த துஆக்கள் அவருக்கு சுளை சுளையாக கிடைத்துக் கொண்டிருக்கும், நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக் கொண்டிருப்பார். அந்த நேரத்துக்கு நாம் எந்த அளவு தூரம் இந்த உலகத்தில் இருந்து தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டடத்துக்கு ஒப்பிட்டார்கள். முஸ்லிம் சமுதாயம் என்ற ஒரு கட்டடத்துக்கு ஒப்பானது, அங்கே இருக்கின்ற ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு பக்கபலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு கல் இன்னொரு கல்லோடு சேர்ந்து ஒரு கட்டடத்தை எழுப்புகிறது.
அப்படித்தான் முஸ்லிம் சமுதாயம். அங்கிருக்கின்ற மனிதர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஒருவருடைய கஷ்டத்திலே மற்றவர் பங்கெடுக்க வேண்டும், அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினைக்க வேண்டும். இல்லாத போது அந்த சமுதாயத்தில் பிரயோசனம் கிடையாது. அல் முஃமின் லில் முஃமினி கல் புனியான் யஷுத்து பஅதுஹு பஅதன், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி இருக்க ஒரு உரையாடலை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுவர்க்கத்துக்கிலே கொஞ்ச பேர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், நரகத்திலே இருக்கின்ற கொஞ்ச பேரை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் ஏன் நரகத்துக்கு போனீர்கள்? குர்ஆனிலே அழகான ஒரு உரையாடல் வருகிறது. மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர் காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன். சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு நரகத்துக்குள்ளே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிலரை எட்டி பார்ப்பார்கள். யார் பார்ப்பார்கள்? சுவர்க்கவாதிகள் பார்ப்பார்கள். பார்த்து கேட்பார்கள், நீங்கள் ஏன் இந்த நரகத்துக்குள் வந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நேரத்திலே அந்த நரகத்துக்குள் இருப்பவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை முதலாவது, இரண்டாவது மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பவர்களாகவும் இருக்கவில்லை, அதனால் தான் இந்த நரகத்துக்குள் வந்து இந்த வேகா நெருப்பிலே இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நரகத்துக்குள் போவதற்கு இரண்டு காரணம். முதலாவது காரணம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே தொழுகையிலே ஈடுபடவில்லை. இரண்டாவது, சக மனிதர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலே பங்கெடுக்கும் வகையிலே அவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவில்லை. எந்த காரணத்தினால் அந்த சக்கர் எனப்படக்கூடிய ஒரு நரகத்திலே அந்த மனிதர்கள் நுழைந்திருப்பார்கள். இந்த சுவர்க்கத்திலே இருப்பவர்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கின்ற பொழுது இதுக்குத்தான் நாங்கள் நரகத்துக்கு வந்தோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அருமை சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமா? சூரத்துல் பக்கராவிலே 127வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நன்மையை அடைந்து விட முடியாது. கிழக்கையும் வடக்கையும் நோக்கி அல்லது கிழக்கையும் மேற்கையும் நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு தொழுவதனால் மாத்திரம் உங்களுக்கு நன்மை கிடைத்து விடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். பின்வரும் காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். முதலாவது ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சுமார் 5 வகையான மனிதர்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் இருந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆக்கல் மால அல ஹுப்பிஹி, உறவினர்களான வறியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யத்தீம்கள் அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டும், மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டும், வழிப்போக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும், கேட்டு வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உரிமை சீட்டு எழுதப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற அடிமைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நன்மையை அடைந்து கொள்வதற்கான இந்த வசதிகளை வாய்ப்புகளை பற்றி சொல்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றோம். அதுதான், எங்களுக்குத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முடியாவிட்டாலும், நான் ஒரு பணக்காரனாக இல்லை, நான் ஒரு வசதியானவனாக இல்லை, ஏழைகள் பலரை நான் காணுகிறேன், இந்த நேரத்தில் என்னிடத்திலே பணம் கிடையாது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களை தூண்ட வேண்டும், அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், கொடுக்கின்றவர்களுக்கு உபத்திரவம் செய்பவர்களாக, அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. யாராவது ஒருவர் சமுதாயத்திலே ஏதோ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை போன்று ஒன்றில் நான் செய்ய வேண்டும் அல்லது நான் மௌனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஏழை எளியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹக்கு கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த சாராரை பற்றியும் சொல்கிறான், அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான வசதியை பெற்றிருக்க மாட்டார்கள், ஆனால் கொடுக்கின்றவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நாங்கள் வழக்கமாக ஓதக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் மாஊன் என்று சொல்வோம். அரஐதல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் என்று வரக்கூடிய அந்த அந்த குர்ஆனுடைய அந்த அத்தியாயம், அதிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவனை மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அரஐதல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன்னிடத்திலே ஒரு அனாதை வருகிறான், அந்த அனாதை வருகின்ற பொழுது தேவையை முறையிட்டு கொண்டு வருகிறான், அவனை அவன் துரத்தி விடுகின்றான். எனவே இப்படிப்பட்டவன் மறுமை நாளை விசுவாசித்தவனாக கருதப்பட மாட்டான். மறுமை நாளிலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு யத்தீம், ஒரு அனாதை தன்னுடைய கஷ்டத்தை துன்பத்தை முறையிடுவதற்காக வருகின்ற பொழுது அவனை அவன் விரட்டி விடுகின்றான். இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? அவன் மிஸ்கீன்களுக்கு
உணவளிக்கும்படி மற்றவர்களை தூண்டவும் மாட்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். சுபஹானல்லாஹ். மூன்றாவது பண்பு என்ன தெரியுமா? அவன் தொழுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுது கொண்டிருப்பான், முகஸ்திதிக்காக வேண்டி தொழுவான். இப்படிப்பட்ட மனிதன், இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மறுமை நாளை விசுவாசம் கொண்டவர்களாக கருதப்பட மாட்டார்கள், இவர்கள் மறுமை நாளை நிராகரித்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். முதலாவது நபர் யார்? அரஐத்தல்லதி யுக்கதிபு பித்தீன், யதீம்களை விரட்டுபவன். இரண்டாவது மனிதன், மற்றவர்களுக்கு உணவளிக்கும்படி மற்றவர்களை தூண்டாமல் இருப்பவன். எனவே என்ன செய்ய வேண்டும்? யாராவது எமது ஊருக்கு வந்து உதவி செய்ய போகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், எத்தனையோ இயக்கங்கள், சங்கங்கள் முழு உலகத்திலும் இருக்கின்றன, இலங்கையிலும் இருக்கின்றன. அப்படி யாராவது வந்து உதவி செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள், ஏழைகள் கஷ்டப்படுபவர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்களோ, அவர்கள் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு தயாராகிறார்களே, நாமும் அவர்களோடு சேர்ந்து அந்த முயற்சிகளிலே ஒத்துழைக்க வேண்டுமே என்றுதான் யோசிக்க வேண்டும். எனவே என்னிடத்திலே பணம் இல்லை, என்னிடத்திலே சொத்து செல்வம் இல்லை, ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு தொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கு என்றால் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் கபரிலே பயிற்று நிம்மதியாக இருக்க வேண்டுமா? அந்த ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களுக்கு யாரோ முன் வருகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்பது. அப்படி இல்லாமல் நாங்கள் உபத்திரவமாக இருப்போமாக இருந்தால், அல்லது ஏனோ தானோ என்று இருப்போமாக இருந்தால், அது ஒரு சாதாரண குற்றமாக கருதப்பட மாட்டாது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்வதற்கும், ஒரு நன்மையை செய்வதற்கு காட்டிக் கொடுப்பதற்கும் இருக்கின்ற நன்மை சமனாகத்தான் இருக்க முடியும். வல்லாஹு ஃபீ ஆவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபீ ஆவுனி அகீஹி. நிச்சயமாக ஒரு மனிதன் தனது சகோதர மனிதனுக்கு, அடியானுக்கு, அல்லாஹு தாலாவுடைய அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு தாலா அவனுக்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யாராவது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து விட்டு சென்றால், அவ்வாறு ஆரம்பித்தவரை பின்தொடர்ந்து யாரெல்லாம் அந்த நல்ல காரியத்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மையெல்லாம் இந்த காரியத்தை ஆரம்பித்தவனுக்கும் கிடைக்கும் என்ற கருத்தை இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, எனவே வறுமை என்பது மிகவும் கொடூரமானது, பயங்கரமானது. மனிதனை ஒரு இறை நிராகரிப்புக்கே இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் கெட்ட பண்புகளை கொள்வதற்கு அது காரணமாக அமைந்து, எனவே என்ன செய்ய வேண்டும்? வறுமையை போக்குவதற்காக வேண்டி உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். நபிமார்கள் உழைத்தார்கள், சஹாபாக்கள் உழைத்திருக்கிறார்கள், நல்லடியார்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த காலிலே நின்றிருக்கிறார்கள், மற்றவர்களிடத்தில் அவர்கள் கை நீட்டவில்லை. ஆனாலும் எல்லோரும் உழைக்க முடியும் என்று சொல்ல முடியாது. உழைக்க முடியாத நிலையிலே பலர் இருக்க முடியும். அவர்கள் நோயாளிகளாக அல்லது அடிப்படையான மூலதனம் எதுவும் இல்லாதவர்களாக இருக்க முடியும். பல்வேறு காரணங்களால் சமுதாயத்திலே அவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களாக இருக்க முடியும். இப்படியான நிலையிலே அவர்களுக்கு கை கொடுப்பது, அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதெல்லாம் அந்த சமுதாயத்தின் கடமை. அது ஒரு அடிப்படையான ஒரு கடமையாக இருக்கிறது. அப்படியான கடமையை எங்களால் செய்ய முடியாது என்று யாராவது தனவந்தர்கள் கருதுவார்களாக இருந்தால், அவர்கள் நிச்சயமாக அந்த சமுதாயத்தை கைவிட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் இப்படியான சந்தர்ப்பத்திலே உதவி செய்வதற்கு தங்களால் முடியாது என்று கருதுபவர்கள் யாரெல்லாம் உதவி செய்வதற்கு முன் வருகிறார்களோ அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அந்த ஊரை முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தாலா எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்தி அருள்வானாக, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அற்பமான சொற்பமான அந்த சொத்துக்களை வைத்து திருப்தி அடையக்கூடிய நிலையிலே எங்களுடைய ஈமானை மாற்றுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் தனவந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே இந்த ஏழைகளை பற்றிய இரக்கத்தை நீ போட்டு விடுவாயாக. இந்த ஏழைகளும் தங்களுக்கு கிடைக்கின்ற இந்த சிறிய சிறிய தொகைகளை வைத்து சிறப்பான தொழில்களை செய்து முன்னேறக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊருக்கு பரக்கத்து செய்வாயாக, இந்த ஊர் மக்களுடைய தொழில்களிலே பரக்கத்து செய்வாயாக, அவர்கள் செய்திருக்கின்ற பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. எதிர்காலத்திலும் கூட சிறப்பான நல்ல முயற்சிகளிலே ஈடுபடுவதற்கு நீ அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பாயாக. யாரெல்லாம் இந்த ஊருக்காக வேண்டி உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, அவர்களுடைய தொழில் முயற்சிகளிலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, மேலும் மேலும் உதவி செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களை நீ உருவாக்கி விடுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures visit slhub.com.